إن الحمد والثناء لله والعزة والنعمة لله والملكوت والجبروت لله والملك والشكر لله اللهم صل على سيدنا محمد عدد ما في علم الله صلاة داعمة بدوام ملك الله وهو الذي بلغ الرسالة وأدى الأمانة ونسخ للأمة وجاهد في الله حق جهاده وترقنا على المحجة البيضاء ليلها كنهارها لا يزيع عنها إلا خالق اللهم صل وسلم على هذا النبي الكريم وعلى آله وصحابته أحينا اللهم على سنته وعمتنا على ملته واحشرنا غدا في زمرته مع الذين أنعمت عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين وحسن أولئك رفيقا أما بعد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله العليم عن عمر بن الخطاب رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى صدق رسول الله صلى الله عليه وسلم رواه الإمام البخاري في صحيحه அரசாட்சியை தனதாக்கி அதன் சாட்சியாய் நபியாக்கி அழகான முறையில் அகிலத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கும் ஆண்டவனாம் அல்லாஹூக்கே அருள் அனைத்தும் புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லா. சலாத்தும் சலாமும் சாந்தி மதம் ஏந்தி வந்த சத்திய தூதர், சன்மார்க்க போதகர், ஆத்மீக தலைவர், காருணிய கடல், கஸ்தூரி மேனி, சர்தாரே ஆலம், தாஜுல் மதீனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களுடைய அருமை குடும்பத்தினர்களான அஹ்லுல் பைத்துகள், அவர்களுடைய அருமை தோழர்களான சஹாபாக்கள், அவர்களுடைய வாழ்க்கையை பின்தொடர்ந்த தாபிஊன்கள், வாழ்க்கையை பின்தொடர்ந்து கொண்டிருக்கின்ற பின்தொடரப் போகின்ற முஸ்லிமான மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. இத்திருநாளிலே ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இறை இல்லமா மஸ்ஜிதிலே இஃதிகாப் நியத்துடன் அமர்ந்திருக்கின்ற இஸ்லாமிய பேரன்பு பெருமக்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு அமனவாலஹு நமது வாழ்க்கையில் எவைகளை எல்லாம் எடுத்து நடக்குமாறு கட்டளை பிறப்பித்திருக்கிறானோ அவைகளை நமது வாழ்க்கையில் இயன்ற அளவு எடுத்து நடக்குமாறும், எவைகளை செய்யக்கூடாது தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று அச்சமூட்டி எச்சரிக்கை செய்திருக்கிறானோ அவைகளை எல்லாம் நமது வாழ்க்கையில் இருந்து முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறும் முதலிலே எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு ஒசியச் செய்கிறேன், நல்லுபதேசம் புரிகிறேன், அன்பு கட்டளையும் இடுகிறேன். அன்பின் இஸ்லாமிய பேரன்பு பெருமக்களே, இஸ்லாம் என்ற மார்க்கத்தை வாழ்க்கை திட்டமாக பெற்றுள்ள நாம் இப்பிரபஞ்சத்திலே முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இஸ்லாம் என்ற மார்க்கத்தை வாழ்க்கை திட்டமாக பெற்றவர்கள் அந்த மார்க்கத்துடைய வழிகாட்டுதல்களையும் போதனைகளையும் நடைமுறை வாழ்விலே எடுத்து நடக்க வேண்டும் என்று சத்திய இஸ்லாம் எங்களிடம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது. ஒரு நாட்டிலே அல்லது ஒரு ஊரிலே முஸ்லிம்கள் ஒரு சமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுடைய உள்ளத்திலே இஸ்லாத்தை பற்றி அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறது என்றாலும் அந்த நம்பிக்கையுடைய யதார்த்தத்தை பிரதிபலிக்க செய்ய வேண்டுமென்றால் மார்க்கத்துடைய அடிப்படையிலே அவர்களுக்கு இஸ்லாமிய மயப்படுத்தப்பட்ட சூழல் அமைத்து கொடுக்கப்பட வேண்டும். மார்க்கத்துடைய அடிப்படையிலே இஸ்லாத்தை மார்க்கத்தை சுதந்திரமாக எடுத்து நடக்கக்கூடிய சூழல் அங்கே அமைத்துக் கொடுக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் முஸ்லிம்களுடைய வாழ்விலே இஸ்லாத்தை பார்க்க முடியும், இஸ்லாத்தை வாழ வைக்க முடியும். அந்த வகையிலே அன்பின் இஸ்லாமிய பேரன்பு பெருமக்களே, ஒரு நாட்டிலே முஸ்லிம்கள் வாழ்கிறார்கள், ஒரு இஸ்லாமிய நாடாக இருந்தாலும் சரி அல்லது முஸ்லிம்கள் சிறுபான்மையினராக வாழக்கூடிய ஒரு நாடாக இருந்தாலும் சரி, அந்த நாட்டிலே வாழக்கூடிய அந்த முஸ்லிம்களுக்கு அந்த நாட்டுடைய அரசாங்கம் மார்க்கத்துடைய அடிப்படையிலே தனித்துவமான உரிமைகளும் சலுகைகளும் நிச்சயமாக கட்டாயமாக வழங்கியிருக்க வேண்டும் என்று சத்திய இஸ்லாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே அன்பின் இஸ்லாமிய பேரன்பு பெருமக்களே, இந்த இலங்கை திருநாட்டிலே பல ஆயிரம் வருடங்களாக நாங்கள் பூர்வீக குடிகளாக இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்டிலே நாங்கள் ஆயிரம் வருடத்துக்கு மேலாக இந்த நாட்டிலே நமக்கு வரலாறு இருக்கிறது. இந்த நாட்டிலே நாங்கள் பல வருடங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லா வருடங்களிலும் அந்த ஆட்சி காலங்களிலும் எனக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் இருந்து பல தசாப்தங்களுக்கு முன்னால் இருந்து நாங்கள் இந்த நாட்டுடைய வரலாற்றை பார்ப்போமேயானால், இந்த நாட்டிலே நாங்கள் காலாகாலமாக சுதந்திரமாக நிம்மதியாக ஆரோக்கியமாக ஈமானிய ஆரோக்கியத்தோடு வாழ்ந்திருக்கிறோம். அன்பின் இஸ்லாமிய பேரன்பு பெருமக்களே, அதற்கு முன்னால் எனக்கு இந்த இலங்கை திருநாட்டில் எப்படிப்பட்ட உரிமைகள் வழங்கப்பட்டிருக்கிறது, எப்படிப்பட்ட தனித்துவமான சலுகைகள் தரப்பட்டிருக்கிறது என்பதை பார்ப்பதற்கு முன்னால் இந்த இலங்கை திருநாட்டுடைய வரலாற்றை நாங்கள் பார்க்கின்ற நேரத்திலே இந்த வரலாற்றை, நமது திருநாட்டுடைய வரலாற்றை மிகவும் பிரதானமான மூணு பங்குகளாக எங்களுக்கு வகை விரிக்கலாம். இந்த நாட்டிலே முதலாவதாக இந்த நாட்டிலே மன்னராட்சி நடைபெற்றிருக்கிறது. இரண்டாவதாக இந்த நாட்டிலே காலனித்துவ ஆட்சி நடைபெற்றிருக்கிறது. மூன்றாவதாக இந்த நாட்டிலே இப்பொழுது சுதந்திர ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த மூணு வகையான காலப்பிரிவிலும் நம் நாட்டு முஸ்லிம்கள் இந்த நாட்டிலே ஆரோக்கியமாக சுதந்திரமாக ஈமானிய பலத்தோடு இஸ்லாத்திய பலத்தோடு நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம். அதற்கு முன்னால் இந்த இலங்கை திருநாட்டுடைய அந்த வரலாற்றை நாங்கள் பார்ப்போமேயானால், 1505 வருடத்திலிருந்து 1656 ஆண்டு வரை 140 வருடங்களாக இந்த நாட்டை போர்த்துகேயர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். 1656 ஆண்டிலிருந்து 1796 ஆண்டு வரை 140 வருடங்களாக இந்த நாட்டை பிரித்தானியர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். 1796 ஆண்டிலிருந்து 1948 ஆண்டு வரை இந்த நாட்டை ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். இந்த எல்லா காலகட்டங்களிலும் நாங்கள் இந்த நாட்டிலே பூர்வீக குடிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை யாராலும் மறுத்துவிட முடியாது, எந்த இனவாதியாலும் மறுத்துவிட முடியாது, எந்த அரசியல்வாதியாலும் மறுத்துவிட முடியாது. அன்று கிணிவர்களே, ஆழமாக கேட்டுக்கொள்ளக்கூடிய சில விஷயங்களை முன்வைக்கிறேன், ஆழமாக கேட்டுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் சத்தியங்களை மக்களுக்கு முன்னாலே எடுத்துச் சொல்கின்ற சத்திய மேடைதான் மின்பர் மேடைகள் என்று சொல்லக்கூடியது. இங்கிருந்து அசத்தியங்கள் மக்களுக்கு முன்னாலே சொல்லப்பட மாட்டாது. மார்க்கத்தை, சத்தியத்தை, ஹக்கை மக்களுக்கு மார்க்கமாக சொல்லப்படக்கூடிய ஒரு சிறந்த இடம் என்றால் அது மின்பர் மேடைகள் தான். இங்கிருந்துதான் உலகத்துக்கு சத்தியங்கள் மொழியப்பட வேண்டும். இங்கிருந்துதான் முஸ்லிம் உம்மாவுக்கு உண்மையான வரலாறுகள், மார்க்கத்துடைய விடயங்கள் சொல்லப்பட வேண்டும். அன்பு கிணியவர்களே, இந்த நாட்டிலே நாங்கள் பூர்வீக குடிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த எல்லா காலகட்டங்களிலும் நாங்கள் ஆரோக்கியமாக இந்த நாட்டிலே வாழ்ந்திருக்கிறோம். இந்த நாட்டிலே எனக்கு எத்தனை எத்தனை உரிமைகள் இருக்கிறது. இந்த உதாரணமாக வைத்துக் கொண்டால் பள்ளி வாயல் விடயங்களில் எங்களுக்கு மத்தியிலே பிரச்சினைகள் வந்தால், பிரச்சினை வந்தால் அதை தீர்த்துக் கொள்வதற்காக வேண்டி இந்த நாட்டிலே எங்களுக்கு வக்பு சபையினர் உருவாக்கி தரப்பட்டிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லா, நாங்கள் அந்நியருக்கு முன்னாலே போய் கைகட்டி நீதம் கேட்க தேவையில்லை. எங்களுடைய ஆத்மீக பிரச்சினைகளை, மார்க்க பிரச்சினையை மார்க்க தலைவர்களிடமே சொல்லி பிரித்துக் கொள்ளலாம் என்ற சட்டம் இந்த நாட்டிலே அல்ஹம்துலில்லா இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று அல் மீராஸ் என்று சொல்லக்கூடிய சொத்து பங்கீடு, குடும்பத்திலே ஒரு தகப்பன் மரணித்து விட்டான், மௌத்தாகிவிட்டான், அவனுடைய சொத்துக்கள் தன்னுடைய மகனுக்கு எவ்வளவு செல்ல வேண்டும், மகனுக்கு எவ்வளவு சொத்து செல்ல வேண்டும், தன்னுடைய மனைவிக்கு எவ்வளவு செல்ல வேண்டும், தன்னுடைய தகப்பன் இன்னும் உயிருடன் இருக்கிறானா அவனுக்கு எவ்வளவு செல்ல வேண்டும் என்பதையெல்லாம் சத்திய இஸ்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதை அப்படியே மார்க்கப்படி முஸ்லிம்களுக்கு இந்த நாட்டிலே அவர்களுடைய சொத்துக்களை பங்கிட்டுக் கொள்ளலாம் என்ற சட்டம் 1947 ஆண்டு ஜூலை மாதம் 17 திகதி சுதந்திரம் அடைவதற்கு 10 வருடங்களுக்கு முன்பதாகவே அல்ஹம்துலில்லா இந்த நாட்டிலே நாங்கள் பெற்றுவிட்டோம். அது மாத்திரமல்ல, நிகா என்று சொல்லக்கூடிய விடயம் இஸ்லாத்திலே முக்கியமான ஒரு விடயம், அந்நிகாஹு மின் சுன்னதி. நிகா என்றால் இஸ்லாத்திலே அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விடயம், மார்க்கத்திலே அங்கீகரிக்கப்பட்ட விடயம், ஒரு சுன்னத்தான ஒரு அமல். அதிலே கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியிலே பிரச்சனை ஏற்பட்டு விட்டால், பிளவுகள் ஏற்பட்டு விட்டால், நாங்கள் அந்நியருக்கு முன்னாலே நீதவானுக்கு முன்னாலே போய் கை கட்டி நீதம் கேட்க தேவையில்லை. ஏனென்றால் இது மார்க்க விவகாரம், மார்க்க முறைப்படிதான் இங்கே தீர்ப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த இலங்கை திருநாட்டிலே எங்களுக்கென்று தனித்துவமான நீதிமன்றமே இருக்கிறது. இன்று இலங்கை திருநாட்டிலே 6 வகையான நீதிமன்றங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த 6 வகையான நீதிமன்றங்களிலும் 5 வகையான நீதிமன்றங்கள் பள்ளின சமூகத்துக்கும் போதர்களுக்கும் தமிழர்களுக்கும் இந்துக்களுக்கும் என பொதுவாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் முஸ்லிம்களுக்கென்று மாத்திரம் இயங்கக்கூடிய ஒரு நீதிமன்றம் என்றால் அதுதான் காலி நீதிமன்றம். 1937 ஆண்டு இந்த நாட்டிலே முஸ்லிம்களுக்கென்று தனித்துவமாக உருவாக்கப்பட்டு இன்று வரைக்கும் அல்ஹம்துலில்லா இலங்கை திருநாட்டிலே 63 மேற்பட்ட காலி நீதிமன்றங்கள் முஸ்லிம்களுக்கென்று தனித்துவமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்நியனுக்கு முன்னாலே போய் கை கட்டி நாங்கள் நீதம் கேட்டு சீரழிய தேவையில்லை. இந்த நாட்டிலே இவ்வளவு பெரிய உரிமைகளை எல்லாம் நாங்கள் எப்படி பெற்றோம்? இந்த நாடு நமக்கென்று எத்தனை எத்தனை வளங்களை எல்லாம் அள்ளி தந்திருக்கிறது. இந்த நாட்டிலே 700 மேற்பட்ட முஸ்லிம் அரச பாடசாலைகள் முஸ்லிம்களுக்கென்று மாத்திரம் தனித்துவமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லா 2500 மேற்பட்ட மஸ்ஜிதுகள், பள்ளி வாயல்கள் இந்த நாட்டுக்கு வரக்கத்தை அள்ளி தந்து கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லா 500 மேற்பட்ட அஹதியாக்கள் இந்த நாட்டிலே முஸ்லிம் சிறார்களுடைய சன்மார்க்க அறிவை ஊட்டுவதற்காக போதிப்பதற்காக இந்த நாட்டிலே உருவாக்கப்பட்டு மிகவும் வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லா 300 மேற்பட்ட அரபு கலாசாலைகள் மதரசாக்கள் இந்த நாட்டிலே வருடம் தோறும் 1000 உலமாக்களை உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறது. அன்றான அன்பர்களே, தங்கையான சகோதரர்களே, கண்ணியமான கனவான்களே, இவைகள் எல்லாம் நமக்கு எப்படி கிடைத்தது? நமது முஸ்லிம் சமூகத்துக்கு எப்படி கிடைத்தது? இவைகளுக்கு பின்னால் பெரும் வரலாறே இருக்கிறது. இன்று நேற்று நமக்கு கிடைத்ததல்ல, இன்று நேற்று ஆட்சிக்கு வந்தவர்கள் நமக்கு இதை அழைத்து கண்ணியமாக தந்த பரிசல்ல. பல தசாப்த காலங்களாக, பல நூற்றாண்டுகளாக இந்த சட்டத்தை, இந்த தனியார் சட்டங்களை நாங்கள் எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ் ரப்பில் ஆலமீன். அன்புக்கினியவர்களே, இந்த வரலாற்று உண்மைகள், இந்த வரலாற்று சம்பவங்கள் ஏடுகளிலே உறங்கிக் கொண்டிருக்கின்றன. அந்த உறங்கிக் கொண்டிருக்கின்ற வரலாற்று உண்மைகளை தட்டி எழுப்பி முஸ்லிம் சமூகத்துக்கு சொல்ல வேண்டிய தருணத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எமது மூதாதையர்கள் இந்த நாட்டிலே ராஜாங்க தூதுவர்களாக, அரச பிரதானிகளாக, அமைச்சர்களாக, பாராளுமன்றத்திலே சபாநாயகர்களாக, அரச அரண்மனையிலே சமையல்காரர்களாக, சமையலறை பொறுப்புதாரிகளாக, இந்த நாட்டிலே எமது முஸ்லிம்கள் ராணுவ வீரர்களாக, ராணுவ தளபதிகளாக, சிப்பாய்களாக இந்த நாட்டிலே இருந்திருக்கிறார்கள். என்ன காரணம், என்ன காரணம்? எமது முஸ்லிம் அன்றைய தலைவர்களுக்கு சர்வதேச தொடர்பு இருந்தது, மொழியாற்றல் இருந்தது, கடல் பயண அனுபவம் இருந்தது. இதனாலே அவர்கள் எல்லா துறையிலும் இந்த நாட்டுக்கு, முஸ்லிம் சமுதாயத்துக்கு, முஸ்லிம் சமுதாயத்துடைய சீர்திருத்தத்துக்காக, மார்க்கத்துக்காக, மார்க்கத்துடைய முன்னேற்றத்துக்காக உழைத்திருக்கிறார்கள். இந்த நாட்டுக்கு உள்ளாந்தர்கள் வந்தார்கள், இந்த நாட்டை ஆக்கிரமித்தார்கள், இந்த நாட்டுடைய வளங்களை எல்லாம் திருடினார்கள், இந்த நாட்டுடைய பெருமதிமிகு சொத்துக்களை எல்லாம் தங்களுடைய நாட்டுக்கு எடுத்துச் சென்றார்கள். இந்த நாட்டுக்கு போர்த்துக்கேயர்கள் வந்தார்கள், இந்த நாட்டுடைய வளங்களை எல்லாம் திருடினார்கள், இந்த நாட்டுடைய பெருமதிமிகு வளங்களை எல்லாம் கண்டறிந்தார்கள், திருடினார்கள், தங்களுடைய நாட்டுக்கு எடுத்துச் சென்றார்கள். இந்த நாட்டுக்கு ஆங்கிலேயர்கள் வந்தார்கள், இந்த நாட்டுடைய வளங்களை திருடினார்கள், இந்த நாட்டுடைய பெருமதிமிகு பூமிகளை கண்டறிந்து அதனை உள்ளே இருக்கக்கூடிய வத்துக்களை எல்லாம் திருடி தன்னுடைய நாட்டுக்கு எடுத்துச் சென்றார்கள். இந்த நாட்டை தங்களுடைய இடும்பு பிடியிலே வைத்திருந்தார்கள். எமது மூதாதையர்களும் இந்த நாட்டுக்குள்ளே வந்தார்கள், எமது முஸ்லிம்களும் இந்த நாட்டுக்குள்ளே வந்தார்கள், நமது மூதாதையர்களான அரேபியர்களும் இந்த நாட்டுக்குள்ளே வந்தார்கள். இந்த நாட்டை கைப்பற்றவில்லை, இந்த நாட்டை கைப்பற்றும் முயற்சியில் கிஞ்சிட்டும் சிந்திக்கவில்லை. மாற்றமாக இந்த நாட்டை பாதுகாத்து, இந்த நாட்டுடைய வளங்களை பாதுகாத்து, இந்த நாட்டுடைய பிரிக்க முடியாத அங்கமாக மாறி அன்று முதல் இன்று வரை சகல துறை சார்ந்த பங்களிப்புகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை யாராலும் மறுத்துவிட முடியாது, எந்த இனவாதியாலும் மறுத்துவிட முடியாது, எந்த அரசியல்வாதியாலும் மறுத்துவிட முடியாது. அந்த கிணியவர்களே, அந்த வகையிலே எமது மூதாதையர்கள் இந்த நாட்டிலே பல தியாகங்கள் செய்திருக்கிறார்கள், பல அர்ப்பணிப்புகளை எல்லாம் செய்திருக்கிறார்கள். ஒரு நாடு என்றால் அந்த நாடு நேராக நல்ல முறையிலே, சுதந்திரமாக நல்ல முறையிலே, ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமென்றால் பிரதானமான மூணு விடயங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த நாட்டுடைய அரசியல் துறை நல்ல முறையிலே நடைபெற வேண்டும், அந்த நாட்டுடைய கல்வித்துறை நல்ல முறையிலே இருக்க வேண்டும், அந்த நாட்டுடைய பொருளாதாரம் நல்ல முறையிலே இருக்க வேண்டும். இந்த மூன்றும் ஒவ்வொரு நாட்டுக்கும் இருக்க வேண்டிய பிரதானமான அம்சங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் எமது முஸ்லிம்கள் இந்த மூன்று விடயங்களிலும் இந்த நாட்டுக்கு செய்த தியாகங்கள் எமது சமூகத்துக்கு ஒரு நாளும் மறக்க முடியாது. அந்த வகையிலே அன்பு கிணிவர்களே, பூகோளவியல் அறிஞர் அபு அப்துல்லா அல் இத்ரீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த நாட்டுக்கு ஒரு விஜயத்தை மேற்கொள்கிறார், இந்த நாட்டுக்கு வருகிறார், இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய வளங்களை எல்லாம் பார்க்கிறார், இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய எல்லா மதத்தவர்களுடனும் நல்ல முறையிலே கலந்துரையாடுகிறார். பிறகு தன்னுடைய நாட்டுக்கு திரும்பி சென்று அவருடைய நூலான நுஸ்ஹத்துல் முக்தார் ஃபி இக்திலாஃபில் ஆசார் என்ற கிரந்தத்திலே, அந்த ரிசாலாவிலே 1154 ஆண்டு அவர் எழுதுகிறார், நான் இலங்கை திருநாட்டுக்கு சென்றேன், அந்த இலங்கை திருநாடு நல்ல ஒரு அழகான நாடாக இருந்தது, அந்த நாட்டிலே பல்லின சமூகங்களும் ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அந்த நாட்டுடைய அரசன் அந்த நாட்டு குடிமக்களுடன் நல்ல முறையிலே நேர்மையாக நீதியாக நடக்கக்கூடியவனாக இருந்தான். எப்பொழுது எழுதுகிறார்? 1154 ஆண்டு எழுதுகிறார். இந்த நாட்டுடைய அரசரை பற்றி எழுதுகிறார், இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய அந்த சமூகங்களுடன், சிறுபான்மை சமூகங்களுடன் அந்த நாட்டு மன்னன், எந்த நாடு, நமது இலங்கை நாட்டு மன்னன் நீதமாக நடக்கக்கூடியவனாக இருந்தான். அவர்களுடைய அரசு அவைக்கு நான் சென்று பார்த்தேன், அங்கே 16 அமைச்சர்கள் இருந்தார்கள். அந்த காலத்திலே 16 அமைச்சர்கள் இருந்தார்கள்.
அதிலே நான்கு அமைச்சர்கள் முஸ்லிம் அமைச்சர்களாக இருந்தார்கள். தொடர்ந்தும் எழுதுகின்றார், அந்த ஏட்டை தொடர்ந்தும் வாசிக்கக்கூடிய நேரத்திலே சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன் அன்று கிணியவர்களே கண்கள் கலங்குகின்றது. அவர் எழுதுகின்றார், அந்த நாலு அமைச்சர்களும் வெறும் தன்னுடைய சுய லாபத்துக்கு அரசியலிலே கால் அளிக்கவில்லை, தன்னுடைய சுய லாபத்துக்காக வேண்டி அரசியலிலே கால் வைக்கவில்லை, அரசியலிலே குறிக்கவில்லை, முஸ்லிம் சமுதாயத்துடைய முன்னேற்றத்துக்காக, முஸ்லிம்களுடைய சீர்திருத்தத்துக்காக, முஸ்லிம்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் அரசனுக்கு முன்னாலே போய், அந்த நாட்டு மன்னனுக்கு முன்னாலே போய் அந்த முஸ்லிம்களுடைய சட்டத்தை எடுத்துச் சொல்லி, பிரச்சனையை எடுத்துச் சொல்லி வாதாடி உரிமைகளை வென்றெடுக்கக்கூடிய அமைச்சர்களாக இருந்தார்கள் என்றும் எழுதுகின்றார்கள். அந்த நாலு அமைச்சர்களும் வெறும் அமைச்சர்களாக மாத்திரம் இருக்கவில்லை, மார்க்கத்தை கற்றறிந்த நல்ல மனிதர்களாக இருந்தார்கள். மார்க்க விவகாரங்களில் பிரச்சனை வந்தால் அரசனுக்கு முன்னாலே போய் வாதாடி இந்த முஸ்லிம் சமூகத்துக்கு இப்படி உரிமை தர வேண்டும், இப்படி உரிமை தர வேண்டும் என்றெல்லாம் சொல்லி உரிமைகளை எடுத்து தரக்கூடியவர்களாக அந்த நாலு அமைச்சர்களும் இருந்தார்கள் என்று இமாம் அபு அப்துல்லா அல் இத்ரீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 1154 இந்த இலங்கை நாட்டுடைய முஸ்லிம் தலைவர்களை பற்றி எழுதி வைத்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, நாடுகளுக்கு மத்தியிலே ராஜதந்திர உறவுகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி பாடுபட்டவர்களும் அன்றைய எமது முஸ்லிம் தலைவர்கள் என்பதை யாராலும் மறுத்துவிட முடியாது, யாராலும் மறுத்துவிட முடியாது. இந்த நாட்டிலே 1282 இந்த நாட்டிலிருந்து ஈஜிப்த் நாட்டுக்கு ஒரு ராஜாங்க தூதுவராக ஹாஜி உஸ்மான் என்று சொல்லக்கூடிய ஒருவரை இந்த நாட்டுடைய முதலாம் புவனேகபாகு மன்னன் அனுப்பி வைத்திருக்கிறார், அனுப்பி வைத்திருக்கிறார். அந்த அளவுக்கு எமது முஸ்லிம்கள் இந்த நாட்டிலே ராஜாங்க தூதுவர்களாக இருந்து இந்த நாட்டுக்கு சேவை செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய நோக்கம் என்ன? நான் சொத்து சம்பாதிக்க வேண்டும், இந்த உலகத்திலே நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றல்ல, அவர்களுடைய ஒரே நோக்கம், ஒரே குறிக்கோள், முஸ்லிம் சமூகம் நிம்மதியாக இருக்க வேண்டும், முஸ்லிம் உம்மா ஈடேற்றத்துடன் வாழ வேண்டும். அல்லாஹுடைய அந்த திருநாமம் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்ற நாமம் உலகெங்கும் கேட்க வேண்டும். லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற மூல மந்திரம் உலகத்திலே மேலோங்க வேண்டும். இந்த நாட்டிலே உலகத்திலே முஸ்லிம்கள் சுபீட்சகரமாக, வெற்றிகரமாக, காப்புறுதியாக வாழ வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருந்தது. அன்புக்குரியவர்களே, அது மாத்திரமல்ல, இந்த நாட்டிலே எமது மூதாதையர்கள் இந்த நாட்டுக்காக வேண்டி பல தியாகங்கள் செய்திருக்கிறார்கள், பல அர்ப்பணிப்புகளை எல்லாம் செய்திருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ் ரப்பில் ஆலமீன். அன்புக்குரியவர்களே, இந்த நாட்டிலே ஆங்கிலேயர்களுடைய அராஜகம் தலைவிரித்தாடி கொண்டிருக்கிறது. பஞ்சமா பாதகங்களை எல்லாம் அஞ்சிடாமல் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த அராஜகத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் காலம் வந்துவிட்டது. முஸ்லிம்கள் எல்லாம், முஸ்லிம் தலைவர்கள் எல்லாம் போர்க்கொடியேந்தினார்கள், போராட்டம் செய்தார்கள். இந்த நாட்டுடைய சுதந்திரத்துக்காக, எமது நாட்டுடைய சுதந்திரத்துக்காக முஸ்லிம் தலைவர்கள் அன்று போர்க்கொடியேந்தினார்கள். அந்த நேரத்திலே அன்று கிணியவர்களே அந்த இந்த நாட்டை ஆக்கிரமித்துக் கொண்டிருந்த அந்த ஆங்கிலேயர்கள் முன்வந்து சொல்கிறார்கள், இந்த நாட்டை உங்களுக்கு நாங்கள் தரப்போகின்றோம், இந்த நாட்டை உங்களுக்கு நாங்கள் தரப்போகின்றோம், சுதந்திரம் அளிக்கப் போகின்றோம். ஆனால் ஒரு நிபந்தனை, ஒரு நிபந்தனை. என்ன தெரியுமா? அது என்ன தெரியுமா? சிறுபான்மை இனத்தவருடைய ஒப்புதல் தேவை, அவர்களுடைய அங்கீகாரம் எனக்கு தேவை என்பதாக சொல்லிவிடுகின்றார்கள். அந்த நேரத்திலே எமது இலங்கை திருநாட்டுடைய அமைச்சர்களாக இருந்தவர்கள், தலைவர்களாக இருந்தவர்கள், சமூக தலைவர்களாக இருந்தவர்கள் கிபி ஜாயா, எஸ் சி திலபை, அறிஞர் அசீஸ் போன்றவர்கள் எல்லாம் முன்வந்து சொல்கிறார்கள், முதலிலே நாட்டை தாருங்கள், எங்களுக்கு நாடு வேண்டும், நாட்டை தாருங்கள், அதற்கு பின்னாலே நாங்கள் அங்கீகரித்து விட்டோம், நாங்கள் ஒப்பந்தம் எடுத்து விட்டு தருவோம், முதலிலே நாட்டை எங்களிடம் தாருங்கள், அதற்கு பிறகு உள்நாட்டு பிரச்சனையை நாங்கள் பேசி தீர்த்துக் கொள்வோம் என்று இந்த நாட்டுக்காக வேண்டி, சுதந்திரத்துக்காக வேண்டி குரல் கொடுத்தவர்கள் எமது முஸ்லிம் அன்றைய அமைச்சர்கள், அன்றைய முஸ்லிம் தலைவர்களாக இருக்கிறார்கள். அதற்கு பின்னாலே 1948 ஆண்டு இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வழங்கப்படுகின்றது, சுதந்திரம் கொடுக்கப்படுகின்றது. அன்பு கிணியவர்களே, அதற்கு பின்னாலே இந்த நாட்டிலே இருந்த பெரும்பான்மை சமூகத்தவர்கள் மிகவும் சந்தோஷமாக சொல்கிறார்கள், முஸ்லிம்கள் வரவேற்கத்தக்கூடியவர்கள், அவர்களை நாங்கள் ஆதரிக்கிறோம், அவர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம் என்று சந்தோஷமாக சொல்கிறார்கள். என்ன காரணம், என்ன காரணம்? அவர்கள் சொல்கிறார்கள், 1947 ஆண்டு இந்தியா நாடு சுதந்திரம் அடைந்த நேரத்திலே அவர்கள் கேட்டார்கள், அந்த நேரத்திலே நாங்கள் சுதந்திரத்தை தரப்போகின்றோம் இந்தியாவுக்கு, இந்தியா நாட்டிலே இருக்கக்கூடிய சிறுபான்மை இனத்தவருடைய ஒப்புதல் தேவை என்று முஸ்லிம்களிடம் கேட்ட நேரத்திலே அன்றைய இந்தியா முஸ்லிம்கள் சொல்லிவிட்டார்கள், அன்றைய இந்தியா முஸ்லிம்கள் சொல்லிவிட்டார்கள், எங்களுக்கு பாகிஸ்தான் என்ற நாடு வேண்டும், அதை தனி நாடாக பிரித்து தந்தால்தான் நாங்கள் ஒப்புக்கொள்வோம் என்று அன்றைய இந்திய முஸ்லிம்கள் சொல்லிவிட்டார்கள். ஆனால் இலங்கை முஸ்லிம்களாகிய நாங்களோ, எமது மூதாதையர்களோ அப்படி இந்த நாட்டை இரண்டாக கூறு போடவில்லை, இந்த நாட்டை இரண்டாக மூன்றாக பிரிக்கவில்லை. எமது முஸ்லிம் தலைவர்கள், அன்றைய தலைவர்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன், அன்றைய தலைவர்களுடைய வரலாற்றை சொல்லிக் கொண்டிருக்கிறேன், என்ன சொல்லுகிறார்கள், என்ன சொல்லிவிட்டார்கள், இந்த நாட்டுக்கு சுதந்திரம் தர வேண்டும், நாங்கள் ஒப்புதல் தந்து விட்டோம் என்று சொல்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அன்புக்குரியவர்களே, இன்று நாங்கள் இந்த நாட்டிலே சுதந்திரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, ஒரு நாடு என்றால் அந்த நாட்டிலே பொருளாதார வளங்கள் நல்ல முறையிலே நடைபெற வேண்டும் என்று ஆரம்பத்திலே சொன்னேன். அந்த பொருளாதாரத்துக்காக வேண்டும் எமது முஸ்லிம்கள் இந்த நாட்டிலே தியாகம் செய்திருக்கிறார்கள். இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை கட்டி காத்தவர்கள் எமது முஸ்லிம்களாக இருக்கிறார்கள். இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய உற்பத்தி பொருட்களை எல்லாம் வெளிநாடுகளுக்கு எடுத்து சென்று அந்நிய செலாவணியை திரட்டி வந்து நாட்டிலே குவித்தவர்கள் எமது முஸ்லிம்கள் என்பதை யாராலும் மறுத்துவிட முடியாது, எந்த தலைவர்களாலும் மறுத்துவிட முடியாது. அன்பு கிணியவர்களே, அந்த அளவுக்கு பொருளாதாரத்துக்காக எமது முஸ்லிம்கள் இந்த நாட்டுக்கு பாடுபட்டு இருக்கிறார்கள். நோக்கம் முஸ்லிம் சமுதாயம், நோக்கம் மார்க்கமாக இருந்தது. அந்த அளவுக்கு அவர்கள் எப்படி மார்க்கத்தை நோக்கமாக வைத்து, ஈமானை நோக்கமாக வைத்து, இஸ்லாத்தை நோக்கமாக வைத்து செயல்பட்டதனால் நாங்கள் இன்று ஏதோ ஒரு அளவிலே இந்த நாட்டிலே சுதந்திரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த காலத்திலே இந்த நாட்டுடைய பிரதி அமைச்சராக இருந்த டிஎஸ் சேனாநாயக்க ஒரு பெரும் அரச கூட்டத்திலே வைத்து சொல்கிறார், இந்த நாட்டுடைய முதுகெலும்பு முஸ்லிம்கள், இந்த நாட்டுடைய முதுகெலும்பு முஸ்லிம்கள், இந்த நாட்டுடைய முதுகெலும்பு முஸ்லிம்கள் என்று சொல்கிறார். என்ன காரணம்? ஒரு மனிதர் என்றால் அவர் நேராக சீராக நிமிர்ந்திருப்பதற்கு முதுகெலும்பு அவசியம் தேவைப்படுகிறது. அது வளைந்து விட்டால் அவரும் வளைந்து விடுவார், அது நேராக இருந்தால் அவர் நேராக இருப்பார். அதனாலேதான் டி எஸ் சேனாநாயக்க சொல்லி காட்டுகிறார், இந்த நாட்டுடைய முதுகெலும்பு முஸ்லிம்கள், முதுகெலும்பு முஸ்லிம்கள். ஏன்? அவர்கள் தான் இந்த நாட்டுடைய பொருளாதாரத்துக்காக, இந்த நாட்டுடைய கல்வித்துறைக்காக என்றும் உழைத்தவர்கள், என்றும் பாடுபட்டவர்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அன்றைய எமது முஸ்லிம் தலைவர்கள் இந்த நாட்டுக்கு சேவை செய்திருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அவர்களுடைய நோக்கம் நாங்கள் மார்க்கத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பது மாத்திரம்தான், வேற எந்த ஒன்றும் நோக்கமாக இருக்கவில்லை. சுய வாக்குத்துக்காக தான் நிம்மதியாக இருக்க வேண்டும், தான் வாகனத்திலே போக வேண்டும், தன்னுடைய வீட்டுக்கு குளிரூட்ட வேண்டும், தன்னுடைய குடும்பம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், சமுதாயம் பட்டினியாக இருக்க வேண்டும் என்பது நோக்கமல்ல. நானும் பட்டினியாக இருந்தால் சமூகமும் பட்டினியாக இருக்க வேண்டும், நான் நிம்மதியாக இருந்தால் சமூகமும் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பது மாத்திரம்தான் அன்றைய எமது முஸ்லிம் தலைவர்களுடைய நோக்கமாக இருந்தது, மார்க்கத்தை நோக்கமாக வைத்தார்கள். அது மாத்திரமல்ல, அன்பு கிணிவர்களே, இந்த நாட்டுக்கு அழகு சேர்க்கக்கூடிய, இந்த நாட்டுக்கு அழகு கொடுக்கக்கூடிய, கொழும்பு மாநகருக்கு அழகு சேர்க்கக்கூடிய ஒன்றாக தேசிய நூதன சாலை திகழ்கிறது, மியூசியம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது, ஒரு கட்டிடங்களில் ஒன்றாக அந்த தேசிய நூதன சாலை இருந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய கட்டுமான பணிகளையும் வேலைகளையும் முன்னின்று எடுத்து செய்தவர் வாபிச் மரிக்கார் என்ற எமது முஸ்லிம் அன்றைய ஒரு தலைவராக இருந்தார். நம் நாட்டை அவர்களை சேர்ந்த அன்றைய ஒரு முஸ்லிம் தலைவராக இருந்தார். அந்த நேரத்திலே அதை நல்ல முறையிலே அவர் கட்டி வைத்து விட்டு அந்த அந்த நூதன சாலை அந்த மியூசியம் திறப்பு விழா கொண்டாடப்படுகிறது. 1877 ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் திகதி அந்த தேசிய நூதன சாலை திறப்பு விழா கொண்டாடப்படுகின்றது. அந்த நேரத்திலே பிரித்தானியாவுடைய ஒரு ஆளுநராக இருந்தவர் அந்த திறப்பு விழாவுக்காக வேண்டி வருகை தந்திருந்தார். அந்த நேரத்திலே அதனுடைய அழகை பார்த்து நல்ல முறையிலே கட்டப்பட்டிருக்கிறது, மிகவும் கவர்ச்சிகரமாக கச்சிதமாக கட்டப்பட்டிருக்கிறது. சந்தோஷத்தால் வாபிச் மரிக்காரை அழைக்கிறார், அழைத்து கேட்கிறார், இவ்வளவு அழகாக நீங்கள் இதை கட்டி முடித்திருக்கிறீர்கள், உங்களுக்கு நான் ஒரு பிரதி உபகாரம் செய்ய போகிறேன், என்ன வேண்டும் என்று கேட்கிறார்கள், என்ன வேண்டும் என்று கேட்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ் ரப்பில் ஆலமீன். அவர்களுடைய நாவால் வந்த வார்த்தைகள் பொன்னெழுத்துக்களால் பதியப்பட வேண்டியவை. என்ன சொல்கிறார்கள், என்ன சொல்கிறார்கள். இப்பொழுது இந்த மியூசியம் திறக்கப்பட்டிருக்கிறது, இந்த நூதன சாலை திறக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. முழு நாட்டிலிருந்தும் நாடளாவிய ரீதியிலிருந்தும் இதை பார்வையிடுவதற்காக வேண்டி எல்லா சமூகத்தை சார்ந்தவர்களும் வரப்போவார்கள், எமது முஸ்லிம்களும் வரப்போவார்கள். வெள்ளிக்கிழமை தினத்திலும் இதை பார்ப்பதற்காக வேண்டி வரப்போவார்கள். வெள்ளிக்கிழமை என்பது எமது முஸ்லிம்களுடைய நாட்களிலெல்லாம் தலைமைத்துவமான நாள். அந்த நாள் மார்க்க கிருகைகளுக்காக ஒதுக்கப்பட்ட நாள். அந்த நாள் அவர்கள் முஸ்லிம்களும் இங்கே வரப்போகிறார்கள். ஒன்று, அவர்கள் இதை பார்வையிடுவதன் காரணமாக அந்த நேரத்திலே ஹுதுபாவுடைய ஜும்ஆவுடைய அந்த அவதி வீணாக்கி விடுவார்கள், அதை மறந்து விடுவார்கள். தூர பிரதேசங்களிலிருந்து இதை பார்வையிட வருவதன் மூலமாக ஹுதுபாவை பாழாக்கி விடுவார்கள். அதனாலே நீங்கள் என்ன செய்ய வேண்டுமென்றால், அரச நிறுவனங்கள் அரச கட்டிடங்கள் ஞாயிற்றுக்கிழமை மூடப்படுகிறது, அதே போன்று விடுமுறை தினங்களிலே மூடப்படுகின்றது. நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய ஒரே உபகாரம், எனக்கு சொத்துக்களை எழுதி தர வேண்டும், இந்த நாட்டிலே அமைச்சர் பதவி தர வேண்டும், இந்த நாட்டிலே என்னுடைய குடும்பம் என்னுடைய பிச்சனம் நீடூடி காலமாக பல தசாப்தங்களாக காலங்களாக பட்டினி இல்லாமல் வாழ்வதற்கு சொத்துக்களை எழுதி தர வேண்டும் என்று சொல்லவில்லை. அவர் சொல்கிறார், வெள்ளிக்கிழமை தினத்தில் இது மூடப்பட வேண்டும் என்ற உத்தரவை முன்வைக்கிறார். எந்த ஒரு பின்னடையும் இல்லாமல், எந்த ஒரு மறுப்பும் இல்லாமல் அந்த ஆளுநர் எழுதி கொடுக்கிறார். 1877 ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் தேதி முஸ்லிம்களுக்கு இந்த நாட்டிலே பூர்வீக குடிகளான இந்த முஸ்லிம்களுக்கு, இந்த சிறுபான்மையினராக வாழக்கூடிய இந்த நாட்டு முஸ்லிம், இந்த நாட்டிலே வாழக்கூடிய அந்த முஸ்லிம்களுக்கு வெள்ளிக்கிழமை தினத்திலே இது மூடப்படுகிறது. இந்த நாட்டிலே வெள்ளிக்கிழமை தினத்திலே மூடப்படக்கூடிய ஒரு அரச நிறுவனம் என்றால் அதுதான் மியூசியமாக இருந்து கொண்டிருக்கிறது, தேசிய நூதன சாலையாக இருந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு பெரிய மார்க்க ஒரு சக்தியை, ஒரு வெற்றியை நாம் எப்படி அடைந்து கொண்டோம், எப்படி அடைந்து கொண்டோம்? அன்றைய தலைவர்களுடைய நோக்கமே மார்க்கம்தான். தான் சொத்து சம்பாதிக்க வேண்டும், பதவியிலே இருக்க வேண்டும் என்ற நோக்கம் அவர்களுக்கு கிடையாது. அவர்களுடைய நோக்கம் மார்க்கமாக இருந்தது. அன்பு கிணிவர்களே, நாங்கள் வரலாற்றை படிப்பதன் மூலமாக எங்களுக்கு தெரிந்து கொள்ளலாம், அன்றைய எமது தலைவர்கள், அன்றைய எமது மூதாதையர்கள் இந்த நாட்டுடைய ராஜாங்க தூதுவர்களாக, அரச பிரதானிகளாக, அமைச்சர்களாக, இந்த நாட்டிலே எமது மூதாதையர்கள் சபாநாயகர்களாக, இந்த நாட்டிலே எமது மூதாதையர்கள் ராஜாங்க தூதுவர்களாக இருந்திருக்கிறார்கள். அத்தனை அவர்களுடைய அந்தஸ்தில் இருந்து கொண்டும் மார்க்கத்தை தான் நோக்கமாக வைத்துக் கொண்டிருந்தார்கள், மார்க்கத்தை நோக்கமாக வைத்துக் கொண்டிருந்தார்கள். மார்க்கத்துக்கு முரணாக, மார்க்கத்துக்கு எதிராக அறைகூவல் வந்துவிட்டால், பிரச்சினை வந்துவிட்டால் உடனடியாக போய் மன்னரிடம் பேசி, அரசரிடம் பேசி மனிதர்களுக்கு, முஸ்லிம்களுக்கு உரிமைகளை வென்றெடுக்கக்கூடிய தலைவர்களாக அன்றைய தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்றால், அன்றைய தலைவர்களும் எமது சமூகத்துக்கு ஒரு நமூனாவாக இருக்கிறது, ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது. அன்பு கிணிவர்களே, நாங்கள் பார்க்கிறோம் இந்த நாட்டுடைய வரலாற்றை. இந்த நாட்டிலே சரித்திரம் ஒரு பெரும் பாடத்தை எங்களுக்கு சொல்லித் தருகிறது. எமது முஸ்லிம் வழக்கறிஞராக இருந்தவர் யார்? இந்த நாட்டிலே முதல் முஸ்லிம் வழக்கறிஞராக இருந்தவர் யார்? எம் சி அப்துல் காதர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள்தான் இந்த நாட்டிலே முதல் முஸ்லிம் வழக்கறிஞராக இருந்தவர். அவர் என்ன செய்கிறார்? அவர் அந்த நீதிமன்றத்துக்குள்ளே நுழைகிறார். அந்த நீதியரசராக அன்று பிரித்தானி ஒருவர் இருந்தார், சார்ல்ஸ் லயார்ட் என்று சொல்லக்கூடிய ஒருவன் நீதி அரசராக இருந்தார். இவர் என்ன செய்கிறார்? துருக்கி தொப்பியை போட்டவர்களாக அந்த நீதிமன்றத்துக்குள்ளே நுழைகிறார். அதற்கு பின்னால் அந்த நீதியரசர் அவரை பார்த்து சொல்கிறார், இது பள்ளிய சமூகமும் வரக்கூடிய இடம், முஸ்லிம்களுக்கு சொந்தமான இடம் அல்ல, எல்லா சமூகத்தினரும் வரக்கூடிய ஒரு இடம், ஒரு பொது இடம். உங்களுடைய மார்க்க சின்னமான அந்த தொப்பியை இங்கே அணிந்து கொள்ள வர முடியாது. நீங்கள் கலட்டிவிட வர வேண்டும், அதை கலைந்துவிட்டு இங்கே உள்ளே வர வேண்டும் என்ற உத்தரவை எம் சி அப்துல் காதர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு முன்னால் சொன்ன நேரத்திலே, அன்பு கிரிவர்களே, இதைத்தான் ஆழமாக கவனிக்க வேண்டும். ஒரு சுன்னத்து தானே, ஒரு மார்க்க விடயம் தானே என்று அவர்கள் உதாசீனம் செய்யவில்லை, அசமந்த போக்கிலே இருக்கவில்லை, அப்படியே கலட்டி சாக்குக்குள்ளால் போட்டுக் கொள்ளவில்லை. தன்னுடைய தொழில் போனாலும் பரவாயில்லை, உத்தியோகம் போனாலும் பரவாயில்லை, மார்க்கம் சீராக இருக்க வேண்டும், நேராக இருக்க வேண்டும், முஸ்லிம் சமூகத்துடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர் தொப்பியை கலட்டவில்லை. தொப்பியை கலட்ட முடியாது, இது மார்க்க விவகாரம், இது எமது உரிமை, நான் கலட்ட மாட்டேன் என்று சொல்லி நீதிமன்றத்தை விட்டு வெளியேடி விடுகின்றார் அப்துல் காதர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அதற்கு பின்னால் என்ன செய்கிறார்கள் என்றால், நாடளாவிய ரீதியிலே 30 கூட்டங்கள் கூடப்படுகின்றது. அதிலே ஒரு பெரும் கூட்டமாக கொழும்பு மருதானை பள்ளி வாயிலுக்கு முன்னால் ஒரு பெரும் ஜனத்திரள் கூடப்படுகின்றது. அந்த ஜனத்திரளை பற்றி அந்த காலத்துடைய டைம்ஸ் பத்திரிகை செய்தி வெளியிடுகிறது. இலங்கை திருநாட்டிலே பல கூட்டங்கள் கூடப்பட்டிருக்கிறது, பல கூட்டங்கள் கூடப்பட்டிருக்கிறது. எல்லா கூட்டங்களிலும் ஒரு பெரும் கூட்டமாக முஸ்லிம்கள் தொப்பிக்காக நடத்திய அந்த போராட்டத்தை போல், அந்த கூட்டத்தை போல் இந்த நாட்டுடைய வரலாற்றிலே எந்த கூட்டமும் கூடியிருக்க மாட்டான் என்று அந்த காலத்திலே டைம்ஸ் பத்திரிகை செய்தி வெளியிடுகிறது. அன்பு கிணியவர்களே, ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும், போராட்டம் கூடாது என்று சொல்ல வரவில்லை. தொழுகையை மறந்துவிட்டு, மார்க்கத்தை மறந்துவிட்டு, தொழுகையை கூட சரிவர நிறைவேற்ற தெரியாதவர்களாக போராட்டம் நடத்தினால் இதிலே எந்த பாதிப்பும் இல்லை, இதிலே எந்த பிரயோஜனம் இல்லை என்பதை முதலே விளக்கிக் கொள்ள வேண்டும். அன்றைய எமது மூதாதையர்கள் மார்க்க பக்தியுள்ளவர்களாக இருந்தார்கள், அல்லாஹ்வுடன் தொடர்புடையவர்களாக இருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஹப்பா, அவர்களுடைய நேசம் உள்ளத்திலே குடிகொண்டிருந்தது. வெறும் அரச பதவியை பலத்தை மாத்திரம் வைத்துக் கொள்ளவில்லை, ஈமானிய பலத்தோடு இருந்தார்கள், இஸ்லாமிய பலத்தோடு உலகத்திலே வாழ்ந்தார்கள். அதனாலே இந்த பிரச்சினை முத்தி அது பிரித்தானியா வரைக்கும் சென்றடைகிறது. அங்கே பிரித்தானியாவிலே இருக்கக்கூடிய பாராளுமன்றங்களிலே இந்த பிரச்சினை அரசப்படுகின்றது. இலங்கையிலே முஸ்லிம்கள் எல்லாம் இப்படி தொப்பி போட்டுக் கொண்டிருக்கிறார்களா? நீதிமன்றத்துக்குள்ளே தொப்பியை போட்டு நுழைகிறார்களா? இது கூடாத செயலா, கூடுமான செயலா என்று அங்கே அரசப்படுகின்றது. அதற்கு பின்னாலே அந்த பிரித்தானியாவிலே இருக்கக்கூடிய அந்த காலத்திலே பிரித்தானியாவை ஆட்சி செய்து கொண்டிருந்த விக்டோரியா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி அங்கிருந்து தீர்ப்பு கொடுக்கிறார் முஸ்லிம்களுக்கு. முஸ்லிம்களுக்கு இலங்கையிலே தாராளமாக தொப்பியை நீதிமன்றத்துக்குள்ளே போட்டுக்கொண்டு நுழையலாம் என்ற சட்டத்தை 1907 இந்த நாட்டிலே நாங்கள் பெற்றிருக்கிறோம். இந்த நாட்டிலே ஒரு முஸ்லிம் அந்த நீதிமன்றத்துக்குள்ளே நுழைந்தால் தட்டி கேட்க முடியாது. எவ்வளவு பெரிய பட்டம் பதவிகளை அடித்த ஒரு மனிதர் அதுக்குள்ளே நுழைந்தாரோ, ஒரு அந்நியனாக இருந்தார் அவன் தொப்பியை போட்டால் கலட்ட வேண்டும், போலீஸ்காரராக இருந்தாலும் தொப்பியை கலட்ட வேண்டும், ஆனால் படிப்பறிவே இல்லாத பாடசாலையுடைய நிறத்தை கூட காணாத பேனாயை கையால் கூட பிடிக்காத ஒரு எழுத வாசிக்க தெரியாத ஒரு ஊமி, ஒரு பாவரன், ஒரு முஸ்லிம் அந்த நீதிமன்றத்துக்குள்ளே தொப்பியை போட்டுக்கொண்டு அவன் நுழைந்தால் அவனை தட்டி கேட்க யாரால முடியாது என்பதை இந்த இடத்திலிருந்து உரத்து கூற கடமைப்பட்டிருக்கிறோம். இது இன்டர்நெட் உருவாக்கப்பட்டதல்ல, 1907 இந்த நாடு சுதந்திரம் அடைவதற்கு பல தசாப்த காலங்களுக்கு முன்னதாக பிரித்தானிய ஆட்சி காலத்திலே எங்களுக்கு இது எழுதித்தரப்பட்டு விட்டது. யாருக்கும் மறுக்க முடியாது, யாருக்கும் போராட்டம் நடத்த முடியாது, யாருக்கும் இதை முடிவடை இதை நிறுத்துவதற்கு அங்கே ஆர்ப்பாட்டம் நடத்த முடியாது. அந்த அளவுக்கு இந்த நாட்டிலே நாங்கள் ஓரளவுக்கு சொல்ல போனால் ஓரளவுக்கு இந்த நாட்டிலே நாங்கள் மார்க்கத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறோம் என்றால் இந்த நாட்டிலே அந்த காலத்திலிருந்து அந்த காலத்துடைய எமது தலைவர்கள், அந்த காலத்து எமது மக்கள், பொதுமக்கள், எமது சமூகத்தை சார்ந்தவர்கள் ஒன்றாக சேர்ந்திருக்கிறார்கள், ஒன்று பெற்றிருக்கிறார்கள், தக்வாவை நோக்கமாக வைத்தார்கள், மார்க்கத்தை நோக்கமாக வைத்தார்கள். வெறும் மார்க்கத்தை தான் நோக்கமாக வைத்து செயல்பட்டதனால் நாங்கள் இன்றே அந்த விடயங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், அந்த உரிமைகளை நாங்கள் இன்று பாதுகாத்துக் கொண்டிருக்கிறோம். அன்பு கிணியவர்களே, வரலாறு சொல்லக்கூடிய உண்மை என்னவென்றால் ஒரு நாட்டிலே ஒரு ஊரிலே முஸ்லிம்கள் பலமாக இருக்கிறார்கள், பலமாக இருக்கிறார்கள். அந்த பலத்தை நாங்கள் முறையடிக்க வேண்டும் என்றால் அந்த பலத்தை யாராலும் முறையடிக்க முடியாது. அவர்களுடைய அந்த பலத்தின் காரணமாக, அவர்களுடைய ஒன்று கூடலின் காரணமாக, எல்லா முஸ்லிம் சமூகத்துடைய ஒன்று கூடலின் காரணமாக யாருக்கும் அவருடைய ஒற்றுமையை அங்கே சீர்குலைக்க முடியாது. எப்பொழுதென்றால் அவர்களுடைய ஒற்றுமையை நாங்கள் பிரித்துவிட்டால் அவர்களை நாங்கள் துண்டாடலாம், அவர்களுக்கு மத்தியிலே பிரிவினையை ஏற்படுத்தலாம், அவர்களுடைய உரிமைகளை உதாசீனப்படுத்தலாம் என்ற உரிமை என்ற உண்மையை வரலாறு எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. அன்பு கிணியவர்களே, அன்பான அன்பர்களே, சங்கியான சகோதரர்களே, கண்ணியமான கணவான்களே, இந்த நாட்டிலே நாங்கள் பூர்வீக குடிகளாக பல ஆயிர வருடங்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த காலத்திலிருந்து இன்று வரைக்கும் இந்த நாட்டிலே எங்களுடைய உரிமைகளை பாதுகாத்து வந்திருக்கிறோம். இனியும் நாங்கள் பாதுகாக்க வேண்டும். அதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் நாங்கள் பிரிந்துவிடக் கூடாது, ஒரே அணியிலே இருக்க வேண்டும், ஒரே தலைமைத்துவத்துக்கு கீழாக இருக்க வேண்டும், நாங்கள் ஒற்றுமைப்பட வேண்டும். இந்த இடத்திலிருந்து என்னுடைய சொந்த கருத்தாக உங்களுக்கு முன்வைக்கவில்லை, அல்லாஹ்வே சொல்கிறான், சர்வலோக சிருஷ்டி கருத்தகனான அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் பிரிந்துவிட வேண்டாம், நீங்கள் பிரிந்துவிட வேண்டாம். அப்படி பிரிந்துவிட்டால், அப்படி நீங்கள் எல்லாம் பிரிந்துவிட்டால் நீங்கள் எல்லாம் தோற்கடிக்கப்பட்டு விடுவீர்கள், உங்களுடைய உரிமைகள் எல்லாம் இழக்கப்பட்டு போய்விடும். காலப்போக்கிலே இந்த நாட்டிலே எமது உரிமைகள் எல்லாம் இழக்கப்பட்டு போய்விடும் என்று அல்லாஹ்வே சொல்லிக் கொண்டிருக்கிறான். அன்பு கிணியவர்களே, அதற்கு பின்னால் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் ஒற்றுமையாக இருந்து கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு நாங்கள் ஒற்றுமையாக ஒரே அணியின் கீழ், ஒரே தலைமைத்துவத்தின் கீழ் முழு நாடும், முழு ஊரும், முழு உலகமும் ஒரே உம்மாவாக, ஒரே முஸ்லிம் சமுதாயமாக நாங்கள் செயல்பட்டால் எங்களுடைய நோக்கம் சொத்து சம்பாதிப்பதல்ல, எமது நோக்கம் பதவியிலே இருப்பதல்ல, எமது நோக்கம் மார்க்கமாக இருக்க வேண்டும், மார்க்கமாக இருக்க வேண்டும். அல்லாஹு அக்பர் என்ற நாமம் உலகத்திலே ஒலிக்க வேண்டும், திருநாம உலகத்திலே மேலோங்க வேண்டும், முஸ்லிம் சமுதாயம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற நோக்கங்களுக்காக அரசியலிலே கால் வைத்தால் அல்லாஹ் வெற்றியை தருவான், கல்வித்துறையிலே கால் வைத்தால் அதிலும் அல்லாஹ் வெற்றியை தருவான், பொருளாதாரத்திலே கால் வைத்தால் அதிலேயும் வெற்றியை தருவான் என்பதை உலகத்துக்கு நாங்கள் உரத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். வரலாறு எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதனாலே அன்புக்குரியவர்களே, நாங்கள் இந்த நாட்டிலே பல வருடங்களாக இந்த நாட்டிலே உரிமைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இனியும் நாங்கள் உரிமையோடு வாழ வேண்டுமென்றால், அந்த உரிமையை பலப்படுத்த வேண்டுமென்றால், ஆரோக்கியமாக இந்த நாட்டிலே வாழ வேண்டுமென்றால் அனைவருமாக ஒன்று சேர வேண்டும். அனைவருமாக ஒன்று சேர்ந்து அனைவருமாக ஒற்றுமையுடன் செயல்பட்டால் இந்த நாட்டிலே நிச்சயமாக அல்லாஹ் ஆரோக்கியமான ஈமானை பெறக்கூடிய இந்த இஸ்லாத்தை பாதுகாக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நிச்சயமாக எங்களை மாற்றுவான். எனவே யா அல்லாஹ், இந்த நாட்டிலே எமது உரிமைகளை நாங்கள் பல வருடங்களாக நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ், இந்த உரிமைகளை கியாமத்து பரியந்தம் நிலையாக வைப்பதாக. யா அல்லாஹ், இந்த உரிமைகளை இந்த நாட்டிலே முஸ்லிம்களுக்கு எந்த தடையும் இல்லாமல், யாருடைய தடையும் இல்லாமல், யாருடைய அச்சுறுத்தலும் இல்லாமல் இந்த நாட்டிலே ஆரோக்கியமான ஈமானுடன் இந்த நாட்டிலே வாழக்கூடிய பாக்கியத்தை தந்துருவாயாக. யா அல்லாஹ், முஸ்லிம்களுக்கு சாதகமான ஒரு தலைவரை இந்த நாட்டிலே ஆக்கியருவாயாக. உள்ளங்கள் உன் கைவசம் யா அல்லாஹ், உங்கள் உள்ளங்கள் உன் கைவசம் யா அல்லாஹ், அதை யாருக்கும் மாற்ற முடியாது யா அல்லாஹ், யாருக்கும் மாற்ற முடியாது யா அல்லாஹ். உள்ளத்தை மாற்றுவது நீதான் மாத்திரம் யா அல்லாஹ், உள்ளத்தை ஆட்சி செய்வன் நீதான் யா அல்லாஹ், உள்ளத்துடைய ஆட்சியாளன் நீதான் யா அல்லாஹ். அது மாத்திரமல்ல, உலகத்துடைய ஆட்சியாளன் நீதான் யா அல்லாஹ். இந்த நாட்டிலே முஸ்லிம்களுக்கு சாதகமான, முஸ்லிம்களுடைய உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய, நாட்டிலே நாங்கள் நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு தலைமைத்துவத்தை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவத்தை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய மௌத்துடைய நேரத்திலே لا اله الا الله لا اله الا الله لا اله الا الله என்ற மூல மந்திரத்தை முழிந்தவர்களாக, சுவர்க்கத்தை அகப்பார்வையால் பார்த்தவர்களாக இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கு கபூல் செய்து கொள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.